வணக்கம் திரு வெங்கடம் அவர்களே.
வணக்கம் செல்வி.
கடந்த ஏப்ரல் மாதம் குடியுரிமை சட்டத்தில் மாற்றங்கள் கொண்டு வருவதாக பிரதமர் மால்கம் டர்ன்புல் அவர்கள் அறிவித்திருந்தார். அந்த மாற்றங்கள் என்னென்ன என்று சொல்லுங்களேன்.
கடந்த ஏப்ரல் மாதம் நமது பிரதமர் அறிவிக்கும் பொழுது சில மாற்றங்களை கொண்டு வந்தார். அது முக்கியமானது, இங்கு நிரந்தர வாசிகளாக வசிப்பவர்கள் குடியுரிமையை விண்ணப்பிக்கும் பொழுது 4 வருடங்கள் நிரந்தரவாசியாக இருந்திருக்க வேண்டும் என்பது முக்கியமான ஒன்று. இரண்டாவதாக, அவர்கள் ஆங்கிலத்தில் கற்று தேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அதற்காக எழுதப்படும் தேர்வில் அவர்கள் குறியீடுகளில் 1-9 குறிப்பிட்டால் 6 மதிப்பெண்கள் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பது IELTS எனப்படும் தேர்வு எழுதப்பட வேண்டும். அதன் மூலமாக 6 குறியீடுகளை பெற்றால்தான் அவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்பதும் ஒரு முக்கியமான மாறுதலாக அறிவிக்கப்பட்டது. அந்த அறிவிப்பு வந்தவுடன் அது அன்றைய தினத்திலிருந்து யாரும் விண்ணப்பிப்பவர்கள் அந்த கட்டுப்பாட்டின் கீழ், அந்த விதிமுறைகளின் கீழ் தேர்ச்சி பெற வேண்டும் என்பது April 20 என்று நினைக்கிறேன் அறிவிக்கப்பட்டது.
நீங்கள் கூறியது போல இந்த 2 பிரதானமான மாற்றங்கள் முன்வைக்கப்பட்டன. அப்படி இருக்கும்போது குடியுரிமைக்கு விண்ணப்பிப்பவர்கள் தற்போது என்ன விதிமுறைகள் உள்ளன என்று சொல்லுங்களேன்.
இந்த விதிமுறைகள் அறிவிக்கப்பட்ட பிறகு பாராளுமன்றத்தில் கீழ் சபையில் தேர்ச்சி பெற்று செனட் மூலமாக தோல்வியடைந்துவிட்டது. அதனால் அரசாங்கம் திரும்பவும் பழைய விதிமுறைகளுக்கு கீழ் நாம் விண்ணப்பிக்கலாம் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. பழைய விதிமுறைகள் என்று கேட்டால், பழைய விதிமுறைகளில் அந்த நிரந்தர வாசிகளாக இருப்பவர்கள் 4 வருடங்கள் ஆஸ்திரேலியாவில் முறையான விசாவில் இருந்து 1 வருடம், கடந்த 2 வருடங்களில் 1 வருடம் அவர்கள் நிரந்தரவாசியாக இருந்தால் போதும் என்பதை தற்போதைய, அதாவது பழைய விதிமுறை. அந்த விதிமுறையின் கீழ் இனி வரும் விண்ணப்பங்கள் அவர்கள் தேர்ச்சி பெறுவதற்காக கணக்கிடுவார்கள். அதற்கு அப்பாற்பட்டு இந்த ஆங்கில தேர்வு முறை என்பது தற்போதைக்கு இல்லை. அதனால் எல்லோரும் எழுதுவது குடியுரிமைக்காக வழங்கப்படும் ஒரு தேர்வு, சிட்டிசன்ஷிப் டெஸ்ட், அதை எழுதினால் போதும். இதுதான் தற்போதைய விதிமுறை. இந்த விதிமுறை 2018 ஜூன் வரை இருக்கும் என்று அறிவித்திருக்கிறார்கள்.
இந்த குடியுரிமை சட்ட மாற்றம் கொண்டு வருவதற்கான காரணங்கள் என்னவாக இருக்கும்?
அனைவரும் நமது பிரதமரின் உரையை உன்னிப்பாக கவனித்தால் அவர் சொல்லும் முக்கியமான பிரச்சனைகள் சமூகத்தில் உள்ளது. டொமஸ்டிக் வயலன்ஸ் என்று சொல்வார்களே, அந்த மாதிரி குடும்பத்தில் உள்ளவர்களுடன் முரண்பட்டிருப்பது, அதனால் சில வன்முறைகளில் ஈடுபடுவது, குடும்ப வன்முறையில் ஈடுபட்டவர்களும் இந்த சமுதாயத்தில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம அந்தஸ்து கொடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிற சமூகங்களும் வளர வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆவல். அவர் அந்த ஆவலின் படி ஆஸ்திரேலிய குடிமகனாக வருபவர்கள், குடிமக்களாக வருபவர்கள் எல்லோரும் இணைந்து வாழ வேண்டும். இந்த சோசியல் இன்டகிரேஷன், இன்டகிரேட்டிங் வித் அதர் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அந்த கம்யூனிட்டி எல்லாமே ஒருங்கிணைத்து வர வேண்டும் என்றால் ஒரு மொழி பேச வேண்டும். அந்த ஒரு மொழி பேசினால் பள்ளிக்கூடங்களின் மூலமாகவோ இல்லை பொது இடங்களின் மூலமாகவோ ஒருத்தரை ஒருவர் புரிந்து கொள்ள வசதியாக இருக்கும் என்பதனால் தன்னுடைய ஆங்கில மொழி திறனை ஒவ்வொரு குடிமக்களும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அதோட சாராம்சம். ஆனால் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்றால் பெஞ்ச் மார்க் செட் பாயிண்ட் வாஸ் டூ ஹை அப்படின்னு சொல்லலாம். அதனால அவர்கள் கொடுக்கப்பட்ட இந்த ஆங்கில தேர்வில் 6 மதிப்பெண்கள் பெற வேண்டும், 1-9 என்பது அதிகப்படியான ஒரு எதிர்பார்ப்பு. இதில் என்னுடைய தனிப்பட்ட கருத்துப்படி இன்றைக்கு பாராளுமன்றத்தில் நமது பிரதிநிதிகளாக இருப்பவர்கள் கூட இந்த தேர்வில் தேர்ச்சி பெறுவது கடினம்.
எதிர்கட்சியான லேபர் கட்சி இந்த குடியுரிமை சட்ட மாற்றத்தில் பாரிய அளவிலான எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றன. குறிப்பாக இது வந்து கிட்டத்தட்ட ஒயிட் ஆஸ்திரேலியா பாலிசி போல் இருக்கின்றது, அதாவது பல்லின பல் கலாச்சார மல்டி கல்ச்சுரலிசம் அதற்கு எதிராக இருக்கிறது என்று விமர்சனத்தை முன்வைக்கப்படுகிறது இல்லையா?
ஆமா, மக்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து சிட்டிசன்ஷிப், மக்கள் சிட்டிசன்ஷிப் டெஸ்ட் முறைகளையும் அறிமுகப்படுத்தி அமல்படுத்தியது இந்த லேபர் பார்ட்டி என்பதுதான். சிட்டிசன்ஷிப் டெஸ்ட் என்பது மக்கள் ஆஸ்திரேலியாவை பற்றி புரிந்து கொள்ள வேண்டியதற்காக ஏற்படுத்தப்பட்டது. அவர்கள் சொல்வது போல் இந்த ஆங்கில புலமை உள்ளவர்கள் தான் ஒரு நல்ல குடிமகனாக இருக்க வேண்டும் என்ற விதிமுறையை கொண்டு வருவது இது ஏறத்தாழ ஒயிட் ஆஸ்திரேலியன் பாலிசி என்கிற முறையை நோக்கிதான். ஆனா ஒயிட் ஆஸ்திரேலியன் பாலிசியிலையும் ஒரு மனிதாபிமானம் இருந்தது ஓரளவுக்கு, ஏன்னா 5 மொழிகளில் தேர்வு வைத்தார்கள், ஒரு மொழியாக.
இந்த சட்ட மாற்றம் நாடாளுமன்றத்தின் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அதாவது மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட போதிலும் செனட்டில் வெற்றி பெறவில்லையே.
காம்போசிஷன் ஆஃப் செனட் அப்படிங்க, செனட்டில் உள்ள பிரதிநிதிகளோட எண்ணிக்கையை பார்த்தால் லிபரலுக்கு வந்து லிபரல் பார்ட்டி ஆளுங்கட்சிக்கு வந்து மெஜாரிட்டி இல்லை அவர்களிடம், அதுதான் உண்மையான ஒரு விஷயம். இன்னொன்று கராசம் கிராஸ் பெஞ்சஸ், லிபரல் பார்ட்டியிலையும் பல் கலாச்சாரத்தை சேர்ந்த மக்கள் வாழும் தொகுதிகளை பிரதிநிதித்துவம் செய்பவர்களும் இந்த சட்டத்துக்கு விருப்பம் தெரிவிக்கவில்லை. அதனால்தான் செனட்டில் இந்த பில் தோற்கடிக்கப்பட்டது. ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த பில் வேறு விதமாக வேறொரு பரிமாணத்தில் திரும்பவும் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படலாம்.
என்ன மாதிரியான மாற்றங்களை அரசு கொண்டு வரலாம் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்?
அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இப்பொழுது இமிகிரேஷன் மினிஸ்டராக மந்திரியாக இருப்பவர் பீட்டர் டட்டன் அவருடைய பேச்சுக்களை நீங்கள் உன்னிப்பாக கவனித்தால் கடைசி வரையிலும் இந்த சட்டத்தை கொண்டு வரது அவர்கள் சில முயற்சிகளை செய்தார்கள். சில சுயேட்சையாக சிறுபான்மையான கட்சிகளை சேர்ந்தவர்களுடன் இதில் அமெண்ட்மெண்ட் சிலதை கொண்டு வந்து அதை எப்படியாக அது பாஸ் பண்ண வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள், அதுவும் முடியவில்லை. அவர்கள் அமெண்ட்மெண்ட் என்றால் இந்த ஆங்கில தேர்வை கூட அவர்கள் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த 4 வருடங்கள்ல நிரந்தரவாசியாக இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் கொண்டு வர கூடலாம், கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதை லேபர் பார்ட்டியை சேர்ந்தவர்களும் சொல்லியிருக்கிறார்கள், இந்த சட்டம் வேறு விதமாக வேறு பரிமாணத்தில் சில திருத்தங்களுடன் திரும்பவும் பாராளுமன்றத்துக்கு வரலாம், வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. தற்பொழுதைய நிலைப்படி 2018 வரையிலும் யாரெல்லாம் எலிஜிபிளாக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வார்களோ அது அதுவரையில் நல்லதாக அமையும். தற்பொழுது இந்த ஏப்ரல் முதற்கொண்டு ஏற்பட்ட சில தாமதங்களால் 180,000 விண்ணப்பங்கள் தேங்கி கிடக்கின்றன. இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட் அதற்காக கடுமையாக வேலை செய்ய வேண்டியிருக்கிறது. எல்லோரும் சிட்டிசன்ஷிப் அப்ளிகேஷன் போட்டவர்கள், குடியுரிமையாக விண்ணப்பித்தவர்கள் எல்லாம் காலதாமதத்தை எதிர்பார்க்க.
சரி, இப்பொழுது இந்த சட்டம் நிறைவேற்றப்படும் வரை நீங்கள் சொன்ன இந்த பின்தங்கி இருக்கின்ற இவ்வளவு விண்ணப்பங்களுடைய பரிசீலனையும் பழைய விதிமுறையில் தான் பரிசீலிக்கப்படும் அப்படியா?
அப்படித்தான் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரையிலும் ஏப்ரல் 20 அறிவிப்புக்கு முன்னாலும் ஏப்ரல் அறிவிப்புக்கு பின்னாலும் இதுவரையிலும் விண்ணப்பித்திருப்பவர்கள் இதுக்கு மேல் ஜூன் 2018 வரையிலும் விண்ணப்பிப்பவர்களுக்கு அவர்களோட விண்ணப்பங்களை அரசாங்கம் பழைய குடியுரிமை சட்டங்களின் அடிப்படையில் தான், மாற்றப்படாத குடியுரிமை சட்டத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் பரிசீலிப்பார்கள். விண்ணப்பிப்பவர்கள் எவ்வளவு விரைவாக விண்ணப்பிக்கலாமோ அவ்வளவு விரைவாக விண்ணப்பிக்கிறது நல்லது.
மிக்க நன்றி திரு வெங்கடம் அவர்களே. பிறிதொரு சந்தர்ப்பத்தில் மற்றும் ஒரு தலைப்பில் நாங்கள் பேசுவோம். நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம் செல்வி. வாய்ப்புக்கு மிக்க நன்றி.